ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யதிராஜர் இளையாழ்வார் அழகா ஸ்ரீரங்கம் போனார் ஆளவந்தார சேவிக்கணும் அப்படின்னு. ஆனா ஆளவந்தார் இவர் சேவிக்கிறதுக்கு முன்னாடியே சுவாமி ஆளவந்தார் பரம பதிச்சுட்டார். நம்மளால அதை ஜீரணிக்க முடியறதில்லை. பல சந்தர்ப்பங்கள்ல இப்படித்தான் ஆயிடுறது. பகவத் சங்கல்பம் வேற ஒரு வார்த்தையும் சொல்றதுக்கே இல்லை. பெரியவாள்லாம் சொல்லுவா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு ஆசைப்பட்டது தசரத சக்கரவர்த்தி. பட்டாபிஷேகமோ ஸ்வயம் பரமபுருஷனான ராமச்சந்திரமூர்த்திக்கு. பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சதோ ஆச்சரியமான வசிஷ்டர். இவ்வளவு பேரும் வசதியானவர்கள், தசரத சக்கரவர்த்தி, வசிஷ்டர், ராமச்சந்திரமூர்த்தி. ஆனா அந்த பட்டாபிஷேகமே தடப்பட்டு 14 வருஷம் தள்ளி போயிடுது. சாதாரணமா நாம சொல்லுவோம், நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ் அப்படின்னு. உலகத்துல பல சந்தர்ப்பங்கள் இதுதான் நடக்கிறது. ஆனா இது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான். நம்மளால அந்த சமயத்துல ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. ஆனாலும் யதார்த்தம் இதுதான். ராமனுடைய பட்டாபிஷேகமே 14 வருஷம் தள்ளி போயிடுது அப்படின்னா, நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கல, நினைச்சபடி நடக்கலன்னா மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. இத்தனைக்கும் இளையாழ்வார் ஆசைப்பட்டது சுவாமி ஆளவந்தார பார்க்கணும், சேவிக்கணும், அவருடைய சிஷ்யனாகணும், நியாயமான ஆசை. இத்தனைக்கும் சுவாமி ஆளவந்தார் சரணாகதி பண்ணிதான் இளையாழ்வார் சம்பிரதாயத்துக்கு பிரார்த்திக்கிறார். இத்தனையும் நடந்து எல்லாம் கைகூடி வர்றது, ஆனாலும் சுவாமி ஆளவந்தார் பரம பதிச்சுட்டார். இது நியாயமா அப்படின்னா நம்ம கேட்க முடியாது. இது பகவத் சங்கல்பம். அவ ரெண்டு பேரும் பேசல, ஆனாலும் இளையாழ்வாருக்கு சுவாமி ஆளவந்தார் மேல இருந்த உண்மையான அபிமானம் தெரிஞ்சு விடுத்தா இல்லையா? இந்த சரீரம் திருடமா இருந்து ஆச்சாரிய அனுகிரகமும் இருந்து பகவானும் கூட்டி வச்சான்னா ஆளவந்தாருடைய 3 குறைகளையும் தீர்க்க கடவேன் இவர் சொன்ன உடனேயே மடங்கி இருந்த சுவாமி ஆளவந்தாருடைய விரல்கள் நிமிந்துதான் இல்லையா? அதில்லாதபடிக்கு அந்த விரல்கள் மடங்கி இருக்குன்றத சுவாமி ஆளவந்தாருடைய வேற எந்த சிஷ்யாலும் கூடவே இருந்தவா யாரும் பார்க்கல. ஆனா இளையாழ்வார் மட்டும்தான் பார்த்தார். அவர் அழகா சத்தியம் பண்ண உடனேயே ஜோரா விரல்கள் நிமிந்தது அப்படின்ன உடனேயே அப்ப இளையாழ்வார் பிரபாவம் வசத்தியும் தெரியறது இல்லையா? அப்ப இளையாழ்வார் சங்கல்பம் பண்ணா எது வேணாலும் நடக்கும். இது இளையாழ்வார் வாழ்க்கையில் நிரூபணமாறுது. ஏற்கனவே பிரம்மராட்சஸ், இவர் நித்யசூரி அப்படின்னு நிரூபணம் ஆயிடுத்து. இப்ப ஆளவந்தாருக்கு அப்புறமா இந்த சம்பிரதாயத்துக்கு அவர் தான் நிர்வாகம் பண்ணக்கூடியவர், தர்சன பிரவர்த்தகர் அப்படின்றது இந்த விஷயத்துல நிரூபணம் ஆயிடுத்தா இல்லையா? அப்ப இளையாழ்வாருடைய சங்கல்பம் தோத்து போகாது, இது நிரூபணம் ஆயிடுத்து. அப்ப அதுல நமக்கு என்ன பாடம்னா, ராமானுஜான்னு சொல்லி அவரை பிடிச்சுட்டோம்னா நம்ம காரியத்தையும் நடத்தி கொடுத்துருவார். மோட்சம் முதற்கொண்டு மோட்சமே நடத்தி கொடுப்பார் அப்படின்னா லோகாயதமா வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பக்தி, ஞானம், வைராக்கியம், குறையாத நாமஜபம் இதெல்லாம் வேணுமா? ராமானுஜா அப்படின்னு விட்டுடுவோம். ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே அப்படின்னு உய்ய ஒரே வழி உடையவர் திருவடியில் விழுந்துட்டேள்னா தானா நடக்கும். அப்படி இளையாழ்வா நிரூபணம் பண்ணிட்டார், சுவாமி ஆளவந்தார பள்ளிப்படுத்திட்டா, எல்லாரும் இளையாழ்வார வாங்கோ நம்பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. இளையாழ்வார் இருந்தாலும் என்ன ஆளவந்தார பார்க்க விடாம பண்ணிட்டார் இல்லையா ரங்கராஜன்? என்ன பார்க்க விடலையே, கொஞ்சம் ஒரு பிரணய கலகம் மாதிரி வச்சுக்கணும், ஒரு ஊழல். ஒரு 5 நிமிஷம் இருந்தா கூட அடியேன் அவரோட பேசியிருப்பேனே. ஒரு 5 நாள் பொறுத்திருந்தா கூட அந்த பாக்கியம் கூட கிடைக்காம பண்ணிட்டானே ரங்கன் அப்படின்னு ஒரு கோபமா. அதனால இல்ல, நான் வந்து நம்பெருமாளை சேவிக்க வரல, நான் ரங்கராஜனை இப்ப சேவிக்க மாட்டேன், எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபத்தோட வருத்தப்பட்டு ஒரு ஊடல் வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ரங்கன் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறான் அவரை. அதான ரங்கன், யார் வேண்டாம் அப்படின்றாலோ அவளை தன் பக்கம் இழுக்கிறதுல மகா கெட்டிக்காரன் ரங்கராஜன். அது ரங்கராஜனுடைய பிரபாவம். அதனால அழகா இளையாழ்வார் நான் ரங்கனை சேவிக்க மாட்டேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். அழகா காஞ்சிபுரம் வந்துட்டார். வந்தார் நேர திருக்கச்சி நம்பிகளை சேவிச்சார். திருக்கச்சி நம்பிகள் கேட்டார், என்ன பார்த்தேளா ஆச்சார நாளந்தார பார்த்தேளா பேசினாளா எல்லாம் கேட்டார். ஓன்னு அழுதார் இளையாழ்வார். அடியேன் போகிறதுக்கு முன்னாடி அவர் சுவாமி பரமபதி சுட்டார் அப்படின்னுட்டார். ஏன்னா திருக்கச்சி நம்பிகளுக்கும் சுவாமி ஆளவந்தார் தான் ஆச்சாரியம். அவருக்கு தெரியாது அந்த விஷயமே. அப்ப உடனே பாக்குறார், வருத்தப்படுறார். தன் ஆச்சாரியனுக்கு செய்ய வேண்டியதான அழகான அந்த தர்மங்கள் எல்லாம் பண்றார். பண்ணிட்டு ஜோரா மகாத்மாக்கள் பாகவதால் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சமாராதனை பண்றார். எல்லாருக்கும் ஒரு ததி ஆராதனை, அடியர்களுக்கெல்லாம் ஆராதனம் பண்ணி அழகா எல்லாருக்கும் ஆளவந்தாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி பண்ணார். இளையாழ்வார் எப்பொழுதும் போல ரொம்ப வருத்தப்பட்டு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இது, நமக்கு எல்லாமே இப்படி ஆயிட்டு இருக்கு, இளையாழ்வாருக்கே இப்படி ஆகிறது தான். அப்ப என்ன நம்ம சொல்றது சொல்லுங்க. அதனால வாழ்க்கையில எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கட்டும், பெருமாள் ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு மட்டும் தீர்மானமா இருங்கும், பெருமாள் கைவிட மாட்டான். அப்ப ரொம்ப வருத்தப்படுற திருக்கட்சி நம்பிக்கையிடத்துல, இப்படி ஆயிடுத்தே எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு ரொம்ப நொந்து தளர்ந்து போறார் இளையாழ்வார். அப்ப திருக்கட்சி நம்பிகள் சொல்றார், பேரொழாளர் சர்வஜர் சர்வசக்தர் வரதராஜன் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பான். நீங்க அவரிடத்துல கத்துக்கணும்னு ஆசைப்பட்டது எதுவுமே வீண் போகாது. நிச்சயமா பெருமாள் ஏதானும் ஒரு வழி பண்ணி ஆளவந்தா இடத்துலேருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாம் உமக்கு கிடைக்கும்படியா செய்வார்னுட்டார். ஆனா உண்மை அதுதான். ஆளவந்தார் என்ன பண்ணார்னா, அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்த சரீரம் அப்படி அசௌகரியமாகும் பொழுது அழகா தன்னுடைய சிஷ்யர்கள் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணார். ஏற்கனவே பெரிய நம்பிகளை செலக்ட் பண்ணிட்டார். பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருடைய மாமா அவருத்தார். திருக்கோஷ்டியோர் நம்பி, திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாள் அறையர். இந்த அஞ்சு சிஷ்யர்களிடத்திலையும் அஞ்சு ரகசியங்களை கொடுத்துட்டு இதை ராமானுஜருக்கு சொல்லிக்கொடும்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுதானே. அப்ப எவ்வளவு தூரம் இந்த இளையாழ்வார் மேல அவருக்கு ஒரு பிரீத்தி இருந்திருக்கு பாருங்க. அழகா அந்த தனத்தை எல்லாம் கொடுத்து, எப்படி ராஜா அவனுக்கு ஏதான மரண சமயம் வந்துடுத்துனா, தன்னுடைய பிள்ளை குழந்தையா இருந்தான்னா தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவாள் இடத்துல தனங்கள் எல்லாம் கொடுத்துட்டு தகுந்த பக்குவம் வந்த உடனே என் பிள்ளை இடத்துல சேர்ப்பிச்சிடுங்கோ அப்படின்னு ஒப்படைப்பானோ, அதுபோல இளையாழ்வாருக்காக இந்த அஞ்சு ஆச்சாரியர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல இந்த அஞ்சு ஆச்சாரியர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். நான் திரும்பியும் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட அந்த பேரை வச்சுட்டு சொல்றேன். முதல்ல பெரிய திருமலை நம்பிகள் இளையாழ்வாருடைய சொந்த மாமா. அழகா எப்பொழுதுமே திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒருத்தர். ரெண்டாவது பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜர் ஐஷண்டு போறதுக்காக வந்து ஸ்தோத்திரத்னம் சொன்னாரே அவர். அடுத்ததாக திருக்கோஷ்டியூர் நம்பி, அதுக்கப்புறமா திருமாலை ஆண்டான், அப்புறமா திருவரங்க பெருமாள் அறையர். இந்த அஞ்சு ஆச்சாரியர்கள், அதாவது ஆளவந்தார் அப்படின்ற ஒரு பெரிய கார்மேகம் இந்த அஞ்சு அருவிகள் வழியா ராமானுஜன்ற ஒரு ஏரிக்கு அப்படியே எல்லா ரகசியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு பெரியவாள்லாம் சாதிப்பார்கள். அதனால ஒன்னும் கவலைப்படாதீங்கோ, நிச்சயமா உம்முடைய பிரார்த்தனை வீண் போகாது. இந்த மாதிரி நடந்ததேன்னு கவலை வேண்டாம், இதுவும் நன்மைக்குத்தான் அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே இளையாழ்வார் கொஞ்சம் சமாதானமான வாஸ்தவம் தான், வரதன் கைவிட மாட்டான் அப்படின்னு அவருக்கு ஒரு தீர்மானமா நம்பிக்கை வந்தது. அப்ப அப்படி பார்த்தார் இளையாழ்வார், நம்ம இடத்துல இவ்வளவு தூரம் அக்கறையோட பிரீத்தியோட இந்த திருக்கட்சி நம்பிகள் இருக்கா, பேசாம நாம இவரையே ஆச்சாரியனா ஏற்றுட்டோம்னா என்ன அப்படின்னு நினைச்சார். ஆச்சாரியனா இருக்கணும் அப்படின்னு இவர் தீர்மானம் பண்ணார். ஆனா திருக்கட்சி நம்பிகள் ஒத்துக்கணும் இல்லையா, ஒரு நாள் அழகா இளையாழ்வார் திருக்கட்சி நம்பிகளை சேவிச்சார். வயசுல சின்னவர் தான் இளையாழ்வார். அழகா சேவிச்சுட்டு, சுவாமி இந்த ஆத்மாவை உய்விக்க வேணும், அடியேன தயவு செய்து தேவரி சிஷ்யனா சீகரிக்கணும் அப்படின்னார். உடனே கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய திருக்கட்சி நம்பிகள் சொன்னார், வாரீர் இளையாழ்வார், உடைய மனசு அத்தனை வசதியா இருக்கு, கிமப்யத்ராபி ஜாயந்தே யோகின சர்வயோனிஷு பிரத்யக்ஷிதாத்ம நாதானாம் நைஷாம் சங்கியம் குலாதிகம். அதாவது எல்லா ஜாதிகள்லையுமே யோகிகள் பிறக்கிறார். பகவானையே ஸ்வீகாரம் பண்ண அந்த யோகிகள் அந்த பாகவதாருடைய குலம் மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு. அதாவது பகவத் பக்தாளுக்குள்ள ஜாதி குலம் படிப்பு தனம் எந்த வேறுபாடும் கிடையாது. நாரத பக்தி சூத்திரத்திலே நாரதர் சொல்றார், நாஸ்திதேஷு ஜாதி வித்யா ரூப குல தன கிரியாதி பேதக. பக்தாளு நடுவில் அவர்களுடைய ஜாதியோ அவர்களுடைய வித்தியோ அவர்கள் படிப்போ அவருடைய குலமோ இல்லாட்டி அவர்கள் பண்ணக்கூடிய கர்மாவோ நாஸ்திதேஷு ஜாதி வித்யா ரூப குல தன கிரியாதி பேதக. அவகிட்ட பணத்தை பத்தியோ அவளுடைய உருவத்தை பத்தியோ பேதமே கிடையாது. அவ எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள்ன்றோம். இப்ப பார்த்தோம்னா பாகவதம் எழுதின வேதவியாசர் மீனவ பெண்ணுடைய பிள்ளைதானே. வேதவியாசருக்கு பாகவத உபதேசம் பண்ண நாரதர் வேலக்காரியுடைய பிள்ளைதானே. ஆச்சரியமா பாகவத்தை சொன்ன சூத பௌராணிகர் கேட்டதோ நாய் வயிற்றிலேருந்து பிறந்த சௌனக மகர்ஷி. சரியா, அதனால ஜாதி முக்கியமே கிடையாது. பகவத்கீதை வசத்தின்றோம் இல்லையா, முழுக்க சொன்னது யார் சொல்லுங்க? நமக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம், சஞ்சயன்ற தேரோட்டி. கிருஷ்ணன் நேரடியா அர்ஜுனனுக்கு சொன்னது பீஷ்மருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும், ஆஞ்சநேய மூர்த்திக்கு தெரியும், கேட்ட அர்ஜுனனுக்கு தெரியும், சொன்ன கிருஷ்ணனுக்கு தெரியும், அத லைவா பார்த்துட்டு இருந்த சஞ்சயனுக்கு தெரியும். சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லலைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப ஒரு தேரோட்டி ஒரு டிரைவர் மூலமா கிடைச்சது தான் பகவத் கீதா. சரியா, அதனால ஜாதி எல்லாம் முக்கியம் இல்லை. குகப்பெருமாள் அப்படின்றோம், குகன் என்ன சத்திரிய ஜாதியா, வேடுவ ஜாதி தானே. ஆனா ராமன் சொன்னான், உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த குகனை குகப்பெருமாள் அப்படின்னு தான் சம்பிரதாயத்திலே சொல்றோம். விபீஷணனும் ராட்சசன் தானே, ஆனா விபீஷண ஆழ்வார் அப்படின்றோம். பிரஹல்லாதன் அரக்கர் குலம் தைத்தியர் குலம் தானே, ஆனா பிரஹல்லாத ஆழ்வார்னு தான் சொல்றோம். ஆழ்வார்கள்ல ரொம்ப வசதி யாருன்னா நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் பிராமணன் கிடையாது. சரியா, ஆழ்வார்கள்ல பார்த்தோம்னா தொண்டடி பொடியாழ்வார், பெரியாழ்வார், மதுர கவி ஆழ்வார், இவாழ்லாம் தான் பிராமண கோஷ்டியில வருவா. திருமங்கை மன்னன்லாம் கள்ளர் ஜாதியில தான் வருவா. அதுக்காக இவாளோட குறைச்சல் அர்த்தமாகும் ஒன்னும் கிடையாது. பக்தி தான் பிராதான்யம். இத்தனை ஆலோசனை பண்றார் கோபிகைகள், அறிவொன்றும் இல்லாத கோபிகைகள் தானே. அவர்கள் அனுபவிச்ச அந்த கண்ணன் நமக்கு தெரியறது தானே இல்லை. அதனால பக்தர்களுக்குள்ள பேதம் இல்லை. அவ எந்த பிறவில இருந்தாலும் அவர்களை கொண்டாடலாம். அவர்களுடைய குலமோ கோத்திரமோ வயசோ படிப்போ எதுவும் முக்கியம் இல்லை. பக்தி ஒண்ணுதான் முக்கியம். அதனால திருக்கச்சி நம்பிகள் சிரிச்சுட்டே சொன்னார், இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு நீங்க என்ன ஆசிரியக்கிறீர், உம்முடைய அந்த அபிமானம் எனக்கு புரியறது, ஆனா பரம வைதீக சித்தாந்தத்துக்கு அது ஒத்து வராது. உமக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தகுதி எமக்கில்லை. நீர் எப்பொழுதும் போல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வாங்கோ, பெருமாளே உமக்கு நன்மை செய்வார், நிச்சயமா கவலைப்படாதே இரும் அப்படின்னு. இவ்வளவு அழகு பாருங்கோ, இத்தனைக்கும் திருக்கட்சி நம்பிகளுக்கு ராமானுஜருக்கு உபதேசம் பண்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. சரியா, ஏன்னா அவ்வளவு அழகா அப்பா கொடுத்த தனத்தை பிசினஸ்ல யூஸ் பண்ணாம ஜோரா ஒரு பூவிருந்த வள்ளின்னு சொல்ல முடியா, பூந்த மல்லின்னு இந்த காலத்துல பேரா எடுத்து, அந்த பூவிருந்த வள்ளியில பெரிய தோட்டம் போட்டு அதுல இருக்க புஷ்பங்கள் எல்லாம் டெய்லி வரதராஜனுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் கொடுத்துருந்த ஒருத்தர் கஜேந்திர தாசர்னு வரதராஜனே அவருக்கு பெயரை கொடுத்திருக்கார். அது இல்லாதபடி வரதராஜனுக்கு வேர்க்கும்னு டெய்லி விசிறி வீசின்றிருந்த ஒரு மகாத்மா. அது இல்லாதபடி வரதனே அவரிடத்துல நன்னா பேசுவான், ராமானுஜருக்கு வேடுவன் வேடு வச்சியா வந்தது வரவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதே திருக்கட்சி நம்பிகள் தான். சுவாமி இடத்துல பிரத்யட்சமா ஒருத்தர் பேசுறார், அவருக்கு சுவாமி நன்னா பரிச்சயமா இருக்குன்னா இதை விட அடுத்த வாழ்க்கை உபதேசம் பண்றதுக்கு வேற என்ன தகுதி வேணும்? வெறும புஸ்தகத்தை படிச்சுட்டு அதை அனுபவமா சொல்றவர் இல்ல, அனுபவிச்சதை சொல்றக்கூடியவர் திருக்கட்சி நம்பிகள். அதனால திருக்கட்சி நம்பிகள் இவ்வளவு தகுதி இருந்தாலும் கூட அவர் இல்ல, வரதன் கிருப பண்ணுவான், தைரியமா இருங்கோ, உம்முடைய பிரார்த்தனை வீணா போகிறது நினைக்க வேண்டாம், உம்முடைய பிரார்த்தனை எல்லாம் நடக்க மாட்டேங்கிறது என் கவலை வேண்டாம், நிச்சயமா வரதன் கூட்டி வைப்பான், கவலை வேண்டாம்னு கொஞ்சம் சமாதானமானார் இளையாழ்வார். இருந்தாலும் எப்படியாவது திருக்கட்சி நம்பிகளுடைய ஏதான ஒரு கிருபையாவது தனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால பாதார் ஜோரா போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே, பகவத் பக்தர்கள் சாப்பிட்ட ஆகாரத்தினுடைய சேஷ பிரசாதம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதை கடைச்சுடுத்துனா பரமபாக்யமாச்சே அப்படின்றார் தொண்டடி புடியாழ்வர். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே, அது மாதிரி அந்த உச்சிஷ்ட பிரசாதம் கிடைச்சா அது பரமபாக்யம்னு சொல்லி ஒரு நாள் திருக்கட்சி நம்பிகள் இடத்துல கேட்டார், சுவாமி தேவரீர் அடியே எனக்கு ஒரு கிருப பண்ணணமே அப்படின்னார். சொல்லுங்க இளையாழ்வாரே உமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னார். என்னுடைய குடிசையில ஒரு நாள் தேவரீர் பொன்னடி சாத்தனம் அமுது சுவீகரிக்கணும்னார். பொன்னடி சாத்தனம்னா அவன் ஆத்துக்கு வரணும்னு அர்த்தம். ஏன்னா பாகவதர்கள் வந்துட்டா அப்படின்னாலே அந்த வீடு பகவானுடைய சாநித்தியத்தோட நிறைஞ்சிடுமா. இந்த பொன்னடி சாத்திரதுன்ற வார்த்தை எங்க இருந்ததுன்னா திருப்பாவையிலேருந்து வந்தது, செம்பொர் கடலடி செல்வா பலதேவா அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. பலதேவனுடைய பலராமனுடைய திருவடியை சொல்றா, அவனுடைய பொன்னடிப்பா. ஏன் அப்படின்னா நீ மதுரா வந்தாய், உடனே கண்ணன் பின்னாடியே மதுரா வந்தான். நீ தேவகி கர்ப்பத்துக்கு வந்தாய், பின்னாடியே கண்ணன் தேவகி கர்ப்பத்துக்கு வந்தான். நீ மதுரா விட்டு கோகுலத்துக்கு போனாய், பின்னாடியே கண்ணனும் கோகுலத்துக்கு வந்தான். அதனால உன் பாதைய தொடர்ந்துட்டு தான் கண்ணன் வரான். அந்த மாதிரி பாகவதர்கள் எங்க போறாளோ அங்க பகவான் பின்னாடியே வரானாம். அதனாலே அழகா இளையாழ்வார் சொன்னார், தேவரீர் உம்முடைய பொன்னடி என்னுடைய கிரகத்துல சாதிக்கணும், அழகா அமுது ஸ்வீகரிக்கணும்னா ஆகாரம் சாப்பிடணும். இதெல்லாம் வைஷ்ணவ பரிபாஷை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அழகு ஏழாம் அப்படின்னு எழுந்து அருளலாம்னு அர்த்தம். அது மாதிரி அமுது கண்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணனாலே அது அமுது ஆயிடுறதா. அதனால தேவரி ஒரு நாள் என்னுடைய கிரகத்துல ஆகாரம் ஸ்வீகரிக்கணும், அமுது ஸ்வீகரிக்கணும் அப்படின்னார். உடனேயே திருக்கட்சி நம்பிகளும் இதுக்கு மேல அவர் ஒன்னும் சொல்ல முடியாது, சரி ஒரு நாள் நிச்சயமா ஸ்வீகரிக்கிறேன் அப்படின்னோடனே அடுத்த நாளே வரலாம் வரையணுட்டார். அழகா இளையாழ்வாரும் மனைவியை கூப்பிட்டு, அம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஜோரா ஒரு தளிக பண்ணு, அப்படி இருக்கணும் தளிக ஆசையோட பண்ணு, பரம பாகவதோத்தமராகிய திருக்கட்சி நம்பிகள் நம்முடைய கிரகத்துல வந்து சாப்பிட போறார், சரியா அப்படின்னு விட்டார். உடனே அவர் மனைவி சந்தோஷமா காய்கறிகள் எல்லாம் வாங்கின்னு வந்து ஜோரா தளிக பண்றா. பொழுது விடியறது அப்பாடா மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம்னு இளையாழ்வா இருந்தார். இன்னையோட என் அமங்கலம் எல்லாம் நஷ்டமாயிடுறது, திருக்கட்சி நம்பிகள் நீங்க அம்மாத்த சாப்பிட போறா, அழகா அந்த உச்சிஷ்ட பிரசாதம் நான் ஸ்வீகரிக்க போறேன், எனக்கு பரமபாக்யம் கிடைச்சிடுது அப்படின்னு சந்தோஷமா இளையாழ்வார் இன்னைக்கே என் ஜென்மா சாபல்யமாச்சுன்னு எழுந்தார். புல்லும் சிலம்பினஹான்னு பொழுது விடிஞ்சது. கீச்சு கீச்சன்று எங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரமும் கேட்டது, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தது. அழகா இளையாழ்வார் எழுந்தார், மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம், இன்னையோட என்னுடைய அமங்கலம் எல்லாம் நஷ்டமாயிடுதுன்னு சந்தோஷமா எழுந்தார். கடகடன் தீர்த்தம் ஆடினார், நித்திய கர்மானுஷ்டானம் எல்லாம் பண்ணார். அழகா மனைவி கிட்ட கேட்டார், சலுகை எல்லாம் தயாராயிடுதா அப்படின்னா, எல்லாம் தயாராயின்றிருக்கு, நீங்க போய் அவரை கூட்டு வந்துடலாம், நீங்க வரத்துக்குள்ள எல்லாம் தயாராயிடும், வந்தவொடனே பெருமாளுக்கு அம்சம் வந்து நீங்க அவருக்கு அழகா அமுது செய்விக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா இளையாழ்வார் கோவிலுடைய பின்னாடிதான் இளையாழ்வார் வீடு. அவர் இன்னொரு தெற்கு வீதி வழியா அப்படி நேர அழகா ஆச்சரியமா கிளம்புற ஜோரா இவரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்பி எங்க தங்கிட்டு இருக்காரோ அந்த நம்பி மடத்துக்கு போகலாம் இவர் போறார். அழகா அவர் போறாரா, அழகா திருக்கட்சி நம்பிகள் எப்பொழுதும் போல வரதன் இடத்துல உட்கார்ந்துட்டு அழகா விசிறி வீசிட்டு இருந்தார். வரதன் கேட்டா, என்ன திருக்கட்சி நம்பிகள், இன்னைக்கு முகத்துல ஒரு பெரிய பிரசன்னம் தெரியறதே அப்படின்னார். ஆமாம் சுவாமின்னார். என்ன விசேஷம் அப்படின்னார். இல்ல, இளையாழ்வார் கிரகத்துல இன்னைக்கு சலுகை சீகரிக்க சொல்லியிருக்கார், என்கிட்ட பர்மிஷனே கேட்கலையே அப்படின்னான் வரதன். உடனே வரதன் பார்த்தார், எப்பயும் கேட்பேன் வரதா, என்னமோ இளையாழ்வார் விஷயத்துல உடனே ஊன்னு சொல்லிட்டேன், மறுத்து சொல்ல முடியலே அப்படின்னுட்டார். இளையாழ்வார்கான என்ன மறந்தீரோன்னார். உம்ம மறக்கல, ஆனா இளையாழ்வார் வார்த்தைய மறுக்க முடியலே அப்படின்னார் திருக்கட்சி நம்பிகள். இப்படி உரிமையோடு பேசுறவர் திருக்கட்சி நம்பிகள் வரதராஜன் இடத்துல. உடனே வரதன் கேட்டார், அவன் எதுக்கு உன்னை ஆத்துக்கு சாப்பிட சொல்றான் தெரியுமா அப்படின்னார். இல்ல சுவாமி, அவருக்கு மேல அபிப்பிராயம் ஜாஸ்தி, நான் வாத்துல சாப்பிட்டா அவருக்கு ஒரு சந்தோஷம், அதனாலே கூப்பிடுறார் தேவரீர், என்னிடத்துல உடனே பேசுறீர், தேவரீர் மேல அவருக்கு அபிமானம் ஜாஸ்தி, அந்த அபிமானத்தினால என்ன கூப்பிடுறார் அப்படின்னார். வரதன் சிரிச்சான், அதுதான் காரணமோ, அதுக்கு மேல வேற ஒன்னும் காரணம் இல்லையோ அப்படின்னார். அவ்வளவுதானே சுவாமி காரணம், அந்த இளையாழ்வார் யாருன்னு உமக்கு தெரியுமோ அப்படின்னார். இப்படி பார்த்தா திருக்கட்சி நம்பிகள், தெரியாதே சுவாமி, இளையாழ்வார் ரொம்ப நல்லவர், அழகா ஆளவந்தாரத்து அபிமானம் உடையவர், இவ்வளவுதான் தெரியும், ரொம்ப நல்ல பையன், நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், இப்ப கல்யாணம் எல்லாம் ஆயிடுத்து, தேவரின் மேல அபிமானம், தேவரிற்கும் அவர் மேல அபிமானம், வேடுவன் வேடு வச்சியா வந்தீர், அழகா காப்பாத்தினீர், இவ்வளவெல்லாம் நடந்தது அப்படின்னார். இளையாழ்வார் யார் தெரியுமா அப்படின்னார். தேவரின் சாதிங்கோ தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார் திருக்கட்சி நம்பிகள். பரதன் அழகா வாய திறந்து சொன்னான். என்ன சொன்னான், நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா, ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ.